சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம்.
சிசனியின் பெருமை. செல்வ வளம் வேண்டி இருப்பவர்கள் பலர் ஆரோக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் சிலர், நீண்ட ஆயுள் வேண்டி இறைவனை நாடுபவர்கள் இருக்கின்றனர். ஆனால் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் என மூன்று பலன்களையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய விரதம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது புரட்டாசி சனிக்கிழமை விரதம்தான் என்கின்றனர் ஆன்மீக ஞானிகள். நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன் என்பர். அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும் என்பதால் அவருக்கு அந்த பெயர். ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள். சனிக்கு அதிபதி அவரே. எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்ததாயிற்று. இந்த விரதத்தை அனுஷ்டிக்க பெரிய அளவுக்கு காசு பணம் தேவையில்லை. உண்மையான பக்தியே இந்த விரதத்திற்குரிய தேவையான பொருள். பல கோடி மதிப்புள்ள தங்கம், வைரம், வைடூரியம் என கொட்டி கிடக்கும் திருமலை ஏழுமலையான் சன்னதியில் பெருமாளுக்கு நிவேதனம் படைப்பது சாதாரண மண் சட்டியில்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதற்கும் சனிக்கிழமை விரதத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றீர்களா? அதற்கு ஒரு அழகான கதையும் உண்டு. தசாவதாரங்கள் எடுத்த பின்பும் உலகில் பாவங்கள் குறையவில்லை. எனவே பாவச் சுமையை தாங்காத பூமாதேவிக்கு அனுகிரகம் செய்ய சீனிவாசன் என்னும் பெயரில் பெருமாள் அவதாரம் எடுத்து திருப்பதியில் தங்கினார். இவ்வூரின் அருகில் உள்ள கிராமத்தில் பீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி வசித்து வந்தார். இவர் சீனிவாசனின் தீவிர பக்தர். ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாகவே இவர் உறுதியேற்றுக் கொண்டார். தமது விரதத்திற்கு பலனாக மிக உயர்ந்த செல்வம் வேண்டுமென்று அவர் பெருமானிடம் வேண்டுதல் வைத்தார். பெருமாளின் திருவடியிலேயே நிரந்தரமாக வசிக்க வேண்டும் என்பதுதான் அவரது வேண்டுதல். இதுவே மிக உயர்ந்த செல்வம். இவர் தினமும் மண்பாண்டம் செய்வாரல்லவா? பாண்டம் செய்து முடித்த பிறகு கையில் ஒட்டி கொண்டிருக்கும் மண்ணை வீணாக்க மாட்டார். அந்த மண் துகள்களை கொண்டு சிறு சிறு பூக்களை செய்வார். திருப்பதி பெருமாளை மனதில் எண்ணி இவர் முன் இருந்த மண் சிலைக்கு ஏழு குண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா, பத்மநாபா சீனிவாசா, கோவிந்தா கோவிந்தா என்றெல்லாம் பெருமாளின் திருப்பெயர்களை சொல்லி சொல்லி திருப்பதி பெருமாளின் திருவடியிலே தூவுவதாக பாவனை செய்து தூவி தூவி பிரார்த்திப்பார். திருப்பதி திருமலையிலே ஆட்சி செய்து வந்தான் தொண்டைமான் என்னும் மன்னன். அவன் ஒரு நாள் ஏழுமலையான் சன்னிதிக்கு சென்றான். பெருமாளுக்கு தூவுவதற்காக அவன் தங்கப்பூக்களை உபயம் அளித்திருந்தான். அங்கு போய் பார்த்த பொழுது மண் பூக்களாக கிடந்தன அந்த தங்கப்பூக்கள். அவனோ தங்கப்பூக்களை அர்ச்சகர்கள் அபகரித்துக் கொண்டனரோ என்று சந்தேகப்பட்டான். எனவே காவலரை நியமித்து அர்ச்சகர்களை கண்காணிக்க உத்தரவிட்டான். மறுநாள் அவன் சந்நிதிக்கு வந்தான். அப்பொழுதும் மண் பூக்களே பெருமாளின் திருவடியில் கிடந்தன. குழம்பி போன அவனது கனவில் சீனிவாசன் தோன்றினார். மன்னா, பீமன் என்னும் குயவன் என்னை மிகுந்த பக்தியுடன் மண் பூக்களால் அர்ச்சித்து வருகின்றான். அவற்றை நான் ஏற்றேன். அதனால்தான் உன் தங்க பூக்களும் மண் பூக்களாக மாறி கிடக்கின்றன என்றார். மறுநாளே பீமனை பார்க்கச் சென்றான் மன்னன். அவர் பெருமாளின் மண் சிலைக்கு மண் பூக்களை தூவிக்கொண்டிருந்தார். எதற்காக மண் பூக்களால் அர்ச்சிக்கின்றாய்? தோட்டத்து பூக்கள் கூட கிடைக்கவில்லையா என்றான் அரசன். அரசே, நான் பாமர ஏழை. இந்த வேலையை விட்டு பூப்பறிக்க நேரத்தை செலவிட்டால் பாண்டம் செய்யும் நேரம் குறையும், குடும்பம் மேலும் வறுமையில் தவிக்கும். அதனால் தான் என்னிடம் என்ன இருக்கின்றதோ அதனால் பூ செய்து அர்ச்சிக்கின்றேன். மேலும் கல்வி அறிவற்ற எனக்கு பூஜை செய்யும் முறையும் தெரியாது. ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருந்து அவனது திருவடியை அடைய வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்றார். இதை கேட்ட தொண்டைமான் மனம் நெகிழ்ந்து அந்த குயவனுக்கு வேண்டுமளவு பணம் கொடுத்தான். ஒரே நாளில் செல்வந்தன் ஆகிவிட்டார் அந்த குயவர். நிஜ பக்திக்கு உரிய பலனை பெருமாள் கொடுத்து விட்டார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து தொடர்ந்து பெருமாளுக்கு பூஜை செய்து அவரது திருவடியை அடைந்தார். இதனால்தான் இன்றும் இப்பொழுதும் திருப்பதியில் பணக்கார பெருமானுக்கு மண் சட்டியில் நிவேதனம் செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சனீஸ்வரனை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என சோதிடம் கூறுகின்றது. ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் பொழுது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்திய சனீஸ்வரன் இந்த ராசிகளை கடந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் கொடுத்து விட்டு செல்வார் என்பது ஐதீகம். சனிதோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் காலையில் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்து கோவில் சென்று கருப்பு துணியில் எள்ளை சிறு பொட்டலமாக கட்டி எள் எண்ணெய் விட்டு விளக்கேற்றி அர்ச்சனைகள் செய்து சனீஸ்வர தோத்திரம் பாடி சனீஸ்வரனை வழிபடலாம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். சனிக்கு அதிபதி மகாவிஷ்ணு, அதனால் சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது நன்மையை தரும். சனிக்கிழமை விரதம் எளிமையானது. பகலில் பழம் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதம் முடிக்கலாம். மாலையில் பெருமாளுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம். இதுவரை விரதம் இருக்காதவர்கள் புரட்டாசி கடைசி சனியாவது விரதம் அனுஷ்டித்தால் சகல செல்வமும் பெற்று நல்வாழ்வும் பெறலாம் என்பர். ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும் வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜ தனையே மாதேவி, சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜ தனையே மாதேவி, நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் பெற்றதி ஆகி நல்லூர் நுகர்ச்சி அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியோ அழகு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் பெற்றதி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகா வாழ்வழிப்பா. தொகை தரும் பதினாறு பேரும் தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி சுகிர்த சாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அழிக்கோணாதோ மகவு நான்
ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் இறைவனுக்கு உகந்ததுதான் என்றாலும் புரட்டாசிக்கு எப்பொழுதுமே தனி மகத்துவம் உண்டு. காக்கும் கடவுளான பெருமாளுக்கு பிரியமான மாதம் இது. புரட்டாசி விரதம், நவராத்திரி விரதம் என்று விரதங்கள் அணிவகுக்கும் மாதமும் இதுதான். வருடம் முழுக்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள் விரதம் இருந்தால் ஆண்டு முழுதும் விரதம் இருந்த பலன் கிட்டும் என்பதும் நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அல்லவை நீங்கி நல்லவை சேரும், வளமான வாழ்வு வசப்படும் என்பது ஐதீகம். தடைகள் அகன்று சர்வ மங்களம் அமையப்பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனாலேயே புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது. ஏன் புரட்டாசி சனி? புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பல்களுள் ஒன்றாக கூறுகின்றது அக்னி புராணம். யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகி நன்மைகள் கூடவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பார்கள். புரட்டாசி விரதத்திற்கும் வழிபாட்டுக்கும் இன்னும் ஒரு காரணமும் உண்டு. சனி பகவான் புரட்டாசி மாதத்தில்தான் அவதரித்தார். சனி பகவானால் விளையும் கேடுகளை குறைப்பதற்காக காக்கும் கடவுளுக்கு சனிக்கிழமை விரதம் என்னும் வழக்கம் தொடங்கியது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். 108 திவ்ய தேசங்களும் திருவிழா கோலமும் பூண்டிருக்கும். திருப்பதி போன்ற முக்கிய தலங்களில் பிரம்ம உற்சவமும் திருக்குடை சமர்ப்பிக்கும் வைபவமும் நடைபெறும். சிலர் புரட்டாசி மாதத்தில்தான் தங்கள் நேர்த்தி கடன்களையும் குலதெய்வ வழிபாடுகளையும் நிறைவேற்றுவார்கள். வீடுகளில் விரதம் இருப்பவர்கள் நெற்றியில் திருமண் இட்டு மாவிளக்கேற்றி வடை பாயசத்துடன் அமுது சமைத்து படையலிட்டு பூஜையை நிறைவேற்றுவார்கள். சிலர் தங்கள் குடும்ப வழக்கத்தின்படி தங்கள் பகுதியில் உள்ள வீடுகளில் மடியேந்தியோ உண்டியல் குலுக்கியோ தானம் பெற்று அதில் கிடைக்கும் அரிசியில் பொங்கலிட்டு வழிபடுவர். உங்களுக்கு தெரியுமா பெருமாளுக்கு மண்சட்டியில் நிவேதனம்? பெருமாள் கோவில்களில் சிறப்பு மிக்கதாக கருதப்படுவது திருப்பதி தலம். அத்தலத்திற்கு அருகில் முன்னொரு காலத்தில் பீமன் என்னும் குயவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெருமாள் பக்தர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக் கொண்டவர். தொடர்ச்சியான வேலைகளால் விரதம் இருக்க முடியவில்லை. கோவிலுக்கு சென்றாலும் நின்று நிதானமாக வழிபட மாட்டார். சம்பிரதாய முறைப்படி வழிபடுவதும் அவருக்கு தெரியாது. பெருமாளே எல்லாம் நீயே என்பதை மட்டும் மந்திரம் போல் உச்சரித்து விட்டு வந்து விடுவார். நாட்கள் செல்ல செல்ல கோவிலுக்கும் தொடர்ந்து செல்ல முடியாத நிலை. அதனால் பெருமாளை வீட்டுக்கே அழைத்து வழிபடுவது என்று பீமன் முடிவு செய்தார். அவர் குயவர் என்பதால் களிமண்ணால் பெருமாள் சிலையை வடித்தார். பெருமாளுக்கு அலங்காரம் செய்யவோ ஆபரணங்கள் வாங்கவோ அவரிடம் பொருள் இல்லை. அதனால் களிமண்ணையே சிறு சிறு உருண்டைகளாக்கி அவற்றையே மாலை போல் தொடுத்து பெருமாளுக்கு மகிழ்ந்து அணிவித்தார். அந்த ஊரின் அரசன் தொண்டைமானும் பெருமாளின் பக்தன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் விரதம் இருந்து பெருமாளுக்கு தங்க மாலை அணிந்து வழிபடுவார். ஒரு நாள் காலை அவர் கோவிலுக்கு சென்றபொழுது தங்க மாலை மறைந்தது. மண் மாலை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். என்ன தவறு நிகழ்ந்திருக்கும் என்ற எண்ணத்திலேயே உறங்கினார். கனவில் தோன்றிய பெருமாள் பீமன் குறித்தும் அவருடைய பக்தியை குறித்தும் அரசனுக்கு அறிவித்தார். பீமனின் பக்தியை பெருமாள் வாயாலேயே கேட்டறிந்த மன்னன் பீமனின் குடிசைக்கு சென்றார். அவருக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார். ஆனால் அந்த பொருட்களில் எல்லாம் மயங்காமல் இறுதி வரை பெருமாளையே துதித்து முடிவில் வைகுண்ட பதவி அடைந்தான் பீமன். பீமன் என்னும் அந்த குயவனின் பக்தியை பறைசாற்றும் வகையில் இன்று வரை பெருமாளுக்கு மண்சட்டியில்தான் திரு அமுது படைக்கப்படுகின்றது.
போதாது போதாது ஒரு ஜென்மம் போதாது.
பல ஜென்மம் எடுப்பேனே கோவிந்தனே, உனை வேண்டினேன் வளம் காணவே பதம் நாடினேன். ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரமே, உன்னை தினம் போற்றி நான் பாடுவேன். ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரமே, உன்னை தினம் போற்றி நான் பாடுவேன். திருவேங்கடா அருள் தருவேங்கடா, துணை நீ அப்பா என்று வருவேன் அப்பா. கரம் கூறி உனை போற்றுவேன், உன் காணத்தை வசியாருவேன். ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரமே, உன்னை தினம் போற்றி நான் பாடுவேன்.
வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.